Among Christians, a lot of people have a wrong understanding of how we can do the work of God.
தேவனுடைய வேலையை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலை இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கிறோம்.
You know, when we are grateful to God for what he has done, we say, Lord, I want to do something for you.
தேவன் நமக்கென்று செய்த காரியங்களுக்காக ஆண்டவரே நான் நன்றி கடனாக ஏதாவது ஒன்றை நான் உமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
Just like if some human being has done some very good work for us, we want to do something for him.
Or manithar namakkendra nalla oru kaariyai seidhu vittal avarkaga edhiyavadhu maatru kadanai seiya vendum endru naam virumbugirom.
But God is not like man.
Alla devan manithanai pola alla.
And so many people who try to do something for God, they are doing dead works which God cannot accept.
தேவனுக்கென்று நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல மனதோடு கூட செய்கிறார்கள், ஆனால் அவைகள் செத்த கிரியைகளாக இருக்கிறது, தேவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
So we must read the scriptures to see what is the work that we have to do, we can do for God.
ஆகவே நாம் எந்த விதமான கிரியைகளை தேவனுக்கென்று செய்ய வேண்டும் என்று வேதத்தை நாம் தேடி பார்க்க வேண்டும்.
So here is an answer.
இங்கே அதற்கு ஒரு பதில் இருக்கிறது.
John chapter 6, in the words of Jesus himself.
இயேசுவினுடைய வார்த்தைகளையே அவர் சொல்கிறார். இயேசுவின் வாயாலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் யோவான் 6 அதிகாரம்.
You know, the Lord told the people there.
அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார்.
John 6:27.
யோவான் 6 அதிகாரம் 27 வசனம்.
Don't work for the food which perishes,
அழிந்து போகிற போஜனத்திற்காக கிரியை செய்ய வேண்டாம்.
But for the food which endures to eternal life,
நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை செய்யுங்கள்.
Then they asked him a question.
அப்பொழுது அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள்.
This is the question we ask.
அவர்கள் கேட்ட கேள்வி இதுதான்.
This is what we also ask.
இதை நாமும் கேட்க வேண்டும்.
What shall we do that we may work the works of God?
தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
A lot of people do want to do the works of God.
அநேகர் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யும்படி விரும்புகிறார்கள்.
What does God want us to do?
நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்?
Does he want us to walk on the water?
தண்ணீரிலே நடக்க முடியாய் விரும்புகிறாரா?
Feed the 5000?
5000 பேரை போஷிக்க முடியாய் விரும்புகிறாரா?
Heal the sick, raise the dead?
வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும் மரித்தோர் இருளை எழுப்பவும் விரும்புகிறாரா?
Cleanse the lepers?
தொழுநோயாளிகளை சுத்தப்படுத்துவது, சுகப்படுத்துவது?
Go to Afghanistan to preach the gospel?
பாகிஸ்தானுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது?
No.
இல்லை.
Verse 29.
29th வசனம்.
It's very simple.
மிகவும் எளிது.
This is the work of God that you believe in whom who he has sent.
அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது.
Do you know that the greatest work you can do for God?
நீங்கள் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய பெரிய கிரியை என்ன தெரியுமா?
To believe in Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருப்பது.
And believe doesn't mean a head faith.
விசுவாசம் என்றால் நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய விசுவாசம் அல்ல.
James says in his chapter 2 that head faith even the devils have.
அப்படி மூளையிலே விசுவாசிப்பது பிசாசுகளும் செய்கிறது என்று யாக்கோபு சொல்கிறார்.
That is not what he wants.
நமக்கு தேவையானது அது அல்ல.
What is the difference between head faith and heart faith?
தலை விசுவாசத்திற்கும் இருதய விசுவாசத்திற்கும் என்ன வித்தியாசம்?
Head faith is just saying I trust you.
தலையிலே இருக்கக்கூடிய விசுவாசம் என்பது ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் என்று சொல்வதாகும்.
Heart faith means I trust you so much I can commit myself to you completely.
இருதய விசுவாசம் என்பது நான் இந்த அளவாய்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகவே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வதாகும்.
It's something like at a wedding when a woman gives herself to a man at the wedding.
ஒரு திருமணத்திலே ஒரு ஸ்திரீ அந்த மாப்பிளைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பது போல.
And making a promise, I will be married to you.
நான் உன்னை திருமணம் செய்கிறேன் என்று அந்த திருமண வாக்கு பகிர்ந்து கொள்வது போல.
That is a different type of faith.
அது வித்தியாசமான ஒரு விசுவாசம்.
You are committing your whole life for the future to one person.
உங்களுடைய முழு எதிர்காலத்தையும் உங்களுடைய முழு வாழ்க்கையையும் ஒரு நபருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறீர்கள்.
And that is what you sisters did when you got married.
சகோதரிகளே, திருமணமானவர்களே, நீங்கள் திருமணமாகும் பொழுது அப்படி தானே செய்தீர்கள்?
And sometimes you did not even know the man very well.
எங்கே அந்த மனிதன் வாழ்கிறார் என்று கூட உங்களுக்கு தெரியாது.
You did not know much about him.
அவரை குறித்து அதிகம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு.
But you still
ஆனாலும்
married and marriage was arranged and you committed yourself to him.
திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது, அந்த விவாகத்திலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்து விட்டீர்கள்.
Why should we hesitate to commit ourselves to Jesus like that, who is absolutely trustworthy?
இதே போல முற்றிலுமாய் நம்பத்தகுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க கூடாது?
That is the greatest work that you can do.
இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கிரியை.
So what we learn in the New Testament is that faith is the way by which we honor God.
ஆகவே புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறது என்னவென்றால் நாம் தேவனை கனப்படுத்துவதற்கு விசுவாசம் ஒன்றே வழி.
It's not by going to North India as a missionary.
வட இந்தியாவுக்கு மிஷனரியாய் போவதின் மூலமாய் நாம் தேவனை கனப்படுத்துவதில்லை.
If God calls you to do that, you must do that.
தேவன் உங்களை அப்படி அழைத்தார் என்று சொன்னால் நீங்க கண்டிப்பாக போக வேண்டும்.
I would never have left my job in the Navy if God didn't call me.
தேவன் என்னை அழைக்காத பட்சத்திலே நான் கப்பற்படை வேலையை ராஜினாமா செய்திருக்க மாட்டேன்.
I tell people, don't ever leave your job unless God clearly calls you.
தேவன் தெளிவாக உங்களை அழைக்காத வரைக்கும் உங்களுடைய வேலையை விட்டுவிட வேண்டாம் என்று நான் மக்களுக்கு சொல்கிறேன்.
Otherwise you will not be doing the work of God, you'll be doing your own work.
அல்லது அப்படியானால் நீங்கள் உங்களுடைய தேவனுக்கேற்ற கிரியை செய்ய மாட்டீர்கள், உங்களுக்கேற்ற கிரியை தான் செய்து கொண்டிருப்பீர்கள்.
You know, there are some mothers, they say, I have dedicated my child to be a missionary.
சில தாய்மார்கள் சொல்கிறார்கள், என் பையனை மிஷனரிக்காக நான் அர்ப்பணித்து வளர்த்திருக்கிறேன் என்று சொல்வார்கள்.
You can't do that.
நீங்கள் அதை செய்ய முடியாது.
Because that is telling God what you should do with your child.
உங்களுடைய பிள்ளையை தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே தேவனுக்கு கட்டளை கொடுப்பதை போல இருக்கிறது.
We must say, I dedicate my child to do your will, whatever it is, Lord.
ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் அதை செய்யும்படியாக என்னுடைய மகனை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
If you want him to be a lecturer in some college, that's what he should be.
தேவனுடைய சித்தமானது ஒரு கல்லூரியிலே விரிவுரையாக இருக்க விரிவுரையாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படித்தான் இருக்க
வேண்டும். Faith is committing yourself to do whatever God tells you to do.
தேவன் எதை உங்களை செய்ய முடியாய் சொல்கிறாரோ அதை செய்ய முடியாய் உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதுதான் விசுவாசம்.
To obey is better than sacrifice.
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேன்மையானது.
Sometimes we think if I sacrifice a lot, God will be happy with me.
நான் அதிகமாக தியாகம் செய்தால் தேவன் சந்தோஷமாக இருப்பார் என்று
எண்ணுகிறோம்.
No. இல்லை.
For example,
உதாரணமாக,
suppose you get up every morning at 5 o'clock to read the Bible.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு எழுந்து வேதத்தை வாசிக்கிறீர்கள்.
And you fast and pray.
உபவாசித்து ஜெபிக்கிறீர்கள்.
But you can't control your tongue. You get angry with your wife or husband.
ஆனால் நாவிலே உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, மனைவியிடத்திலே கணவனிடத்திலே கோபப்பட்டு சத்தம் போடுகிறீர்கள்.
I see you stop reading the Bible, stop fasting and praying and ask God to help you to control your tongue.
நீ வேதத்தை வாசிப்பதை முதலாவது நிறுத்தி விடு, ஜெபிப்பதை உபவாசிப்பதை நிறுத்தி விடு, ஆண்டவரே நாவை கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யும்
என்று ஜெபி. God is not interested in all those sacrifices if you don't obey his word.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே தேவனுக்கு அந்த பலிகளிலே பிரியமில்லை.
It's much more important to obey than to make any type of sacrifice.
எந்த விதமான பலியை செலுத்துவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே பெரியமானது.
There is a verse all of you must know in 1 Samuel 15.
1 சாமுவேல் 15 ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இந்த வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
1 Samuel 15.
1 சாமுவேல் 15 ஆம் அதிகாரம்.
And verse 22.
22 ஆம் வசனம்.
Samuel said to Saul.
சாமுவேல் சவுலிடத்திலே சொல்கிறார்.
You know, Samuel had told Saul, God had said, go and kill all the enemies of Israel, the Amalekites.
அமலேக்கியராகிய இஸ்ரவேலின் சத்துருக்கள் எல்லாரையும் கொன்று போடு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறதாக சாமுவேல் சவுலுக்கு சொன்னார்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
Go and strike Amalek and destroy all that he has and don't spare anything. Put to death man, woman, child, infant, sheep, camel, donkey, everyone.
மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறோம். அமலேக்கியரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவனில் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார்.
I want to tell you why God did such a thing.
தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தார் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Sometimes we think God is so hard to kill all these people.
தேவன் இவ்வளவு தீமையானவராய் இருப்பாரா, கடுமையானவராய் இருப்பாரா என்று எண்ணுகிறோம்.
We read in the book of Leviticus.
லேவி ராமத்திலே வாசிக்கிறோம்.
That all these people who lived in Canaan were worshiping demons.
கானானிலே வாழ்ந்து கொண்டிருந்த எல்லாருமே பிசாசையும் பேய்களையும் வணங்கி வந்தார்கள்.
And they and their families were all involved in demon worship.
அவர்களும் அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே பிசாசை வணங்குவதையே தொழிலாக கொண்டிருந்தார்கள்.
And demon worship had penetrated the whole family all across the land.
அந்த தேசம் முழுவதுமாக முழு குடும்பங்களுக்குள்ளாகவும் இந்த பேய்களை வணங்குவது என்கிற ஆராதனையானது ஊடுருவி இருந்தது.
And those days the Israelites did not have the Holy Spirit or Jesus Christ living in them.
அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அல்லது இயேசு அவர்களுக்குள்ளாக வாழவில்லை.
And those demons were very powerful.
இந்த பேய்கள் எல்லாம் வல்லமை சக்தி வாய்ந்ததாக இருந்தது.
And if the Israelites had gone and stayed there without removing those other people,
அந்த மற்ற ஜனங்களை நீக்காதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போய் தங்கி இருந்திருப்பார்களே ஆனால்
the demon possessed people would have gradually infiltrated and made the whole of Israel demon possessed.
பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி அந்த ஜனங்களுக்குள்ளாக கலந்து முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பேய்கள் பிடித்தவர்களாய் மாற்றி விடுந்திருப்பார்கள்.
Now today we don't have that problem.
இன்றைக்கு நமக்கு அந்த பிரச்சனை இல்லை.
Because Jesus defeated Satan on the cross.
ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடித்தார்.
So if a demon possessed person comes into the church, we don't have to kill him, we cast out the demon.
ஆகவே ஒரு பிசாசு பிடித்தவன் ஒருவன் சபைக்குள்ளாக வருவான் என்று சொன்னால் அவனை நாம் கொல்ல தேவையில்லை, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசை நாம் விரட்ட வேண்டும்.
Those who don't have the power to cast out demons, they have to throw the man himself out.
பிசாசை துரத்துவதற்கு சக்தி இல்லாதவர்கள் அந்த மனிதனையே புறம்பாக்க வேண்டியிருக்கிறது.
There was one preacher like that.
அப்படி ஒரு பிரசங்கியா இருந்தார்.
One demon possessed person started troubling in the meeting.
கூட்டத்தை ஒரு பிசாசு பிடித்தவன் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான்.
He said, I don't know how to cast out demons.
எனக்கு பிசாசை விரட்டுவது எப்படி என்று தெரியவில்லை.
But if I cast you out of the hall, the demon will also go.
ஆக உன்னையே விரட்டி விட்டால் பிசாசு உன்னோடு கூட சேர்ந்து போய்விடும் என்று சொன்னார்.
That is the Old Testament method.
இது பழைய உடன்படிக்கை.
Get rid of the man and thus you get rid of the demon.
ஒரு மனிதனை விலக்கி விட்டால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசும் விலக்கி விட்டதாக அர்த்தம்.
But that's not how Jesus and the apostles did it.
ஆனால் இயேசும் அப்போஸ்தலரும் அப்படி செய்யவில்லை.
They cast out the demon.
அவர்கள் பிசாசை தான் விரட்டினார்கள்.
But in the Old Testament nobody could cast out a demon because Satan was not defeated.
பழைய ஏற்பாட்டிலே சாத்தான் இன்னும் தோற்கடிக்கப்படாதிருந்தபடியினாலே யாரும் பிசாசை விரட்ட முடியவில்லை.
That's why the only way you could protect Israel was by killing all those people. There was no other way.
ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அந்த மக்களை கொலை செய்வதுதான். வேறு வழி இல்லை.
To preserve the nation so that Jesus could come through Israel, God had to eliminate all those other
ஆகவே இஸ்ரவேல் மூலமாக இயேசு பிறக்கும்படியாக அந்த இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கிறபடினாலே தேவன் மற்றவர்களை அழிக்க வேண்டியிருந்தது.
But sometimes when God commands something, many human beings use their own wisdom.
சில சமயத்திலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியாய் கட்டளை கொடுக்கும் பொழுது மனிதர்கள் தன்னுடைய மூளையை பயன்படுத்துவார்கள்.
So what did Saul do?
ஆகவே சவுல் என்ன செய்தார்?
He obeyed God's commandment 95%.
95% கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்.
But verse 8,
எட்டாம் வசனம்,
he did not kill the king.
அந்த ராஜாவை கொலை செய்யவில்லை.
He spared him.
அவனை உயிரோடு பிடித்தான்.
And the best sheep and oxen, verse 9, the fatlings and lambs, he did not kill because that was all good.
ஆடு மாடுகளிலே முதல் தரமானவைகளை இரண்டாம் தரமானவைகளையும் அவன் நலமான வேற்றியும் அழித்து போன மனதில்லாமல் அவன் கொல்லவில்லை.
He thought this is all good, why should we kill this?
அவைகளெல்லாம் நல்லது என்று அவன்
கண்டான். He was using his wisdom.
அவன் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறான்.
Samuel came.
சாமுவேல் வந்தார்.
And he said to Samuel, yeah, I have obeyed the Lord, verse 13.
13ஆம் வசனத்திலே சவுல் சாமுவேலை பார்த்து நான் கீழ்ப்படிந்து விட்டேன் என்று
சொல்கிறார். But Samuel said, then how is it I hear the bleating of the sheep, verse 14 here.
14ஆம் வசனத்திலே இப்பொழுது ஆடுகள் மாடுகள் என் காதுகளை விழுகிற சத்தம் என்ன என்று கேட்கிறார்.
Oh, then Saul made a silly excuse saying, we brought that to sacrifice to the Lord.
இப்பொழுது சவுல் ஒரு சாக்குப்போக்க சொல்கிறார், அதை ஆண்டவருக்கு பலியிட கொடுக்கும்படியாக அதை பாதுகாத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்.
He says, didn't I tell you that the Lord told you to destroy everything?
எல்லாவற்றையும் சங்கரிக்கும்படியாக தேவன் சொன்னார் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா?
Once upon a time, verse 17, you were little in your own eyes and you did what the Lord told you.
ஒரு காலத்திலே பார்வைக்கு சிறியவரா இருந்தபொழுது கர்த்தர் சொன்னதை எல்லாம் செய்தீர்.
But now you become a big man, you think you can do what you like.
ஆனால் இப்பொழுதோ உம்முடைய பார்வைக்கு நீர் பெரியவராகி விட்டீர், என்ன விரும்புகிறாயோ அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்.
Please remember this phrase in verse 17.
17ஆம் வசனத்தில் உள்ள இந்த வாசகத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
When you were little in your own eyes.
உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்தபோது.
Can you think of the first day you came to the church?
நீங்கள் சபைக்கு முதலாம் நாளிலே வந்தது நினைவு இருக்கிறதா?
You were nobody.
அப்பொழுது நீங்கள் யாருமே இல்லை.
You were little in your own eyes.
உங்களுடைய கண்களிலே நீங்கள் சிறியவர்களாக இருந்தீர்கள்.
But after many years,
ஆனால் ஆண்டுகள் கழிய கழிய,
God blesses you and you have become respected and honored by others.
தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க மற்றவர்கள் உங்களை கனம் பண்ண மதிக்க ஆரம்பித்த உடனே,
we become big in our own eyes.
நம்முடைய சொந்த கண்களிலே நாம் பெரியவர்களாய் மாறுகிறோம்.
Then we think, yeah, I can change God's word little bit here and there.
ஆம், இங்கும் அங்குமாக தேவனுடைய வேலைகளை சற்று நான் மாற்றி அமைக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்.
That is what Saul did.
இதுதான் சவுல் செய்தார்.
That's how he lost the kingdom.
எப்படி தான் அந்த ராஜ்யத்தை அவர் இழந்தார்?
Never do that.
ஒரு காலம் அப்படி செய்ய வேண்டாம்.
When you read something in God's word, do it exactly like that.
தேவனுடைய வார்த்தையிலே ஒன்றை வாசித்தால் அது இருக்கிறபடியே செய்யுங்கள்.
Don't change it.
அதை மாற்ற வேண்டாம்.
People change only when they become big in their own eyes.
தங்களுடைய கண்களிலே பெரியவர்களான பொழுது தான் காரியங்களை மாற்ற ஆரம்பிக்கிறார்.
And then when he said, I've come to make all this as sacrifice to the Lord.
இவைகளெல்லாம் நான் பலி கொடுக்கும்படியாக தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது,
that is the time that Samuel said to Saul.
அப்பொழுதுதான் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார்.
Verse 22.
22ஆம் வசனம்.
Do you think the Lord has delight in sacrifices as much as in obeying his voice?
சாமுவேல் கர்த்தர் சொல்கிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியமா இருக்குமோ என்று சொல்கிறார்.
No, to obey is better than sacrifice.
கீழ்ப்படுகிறதை காட்டிலும் பலிகள் தேவனுக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம் என்று சொல்கிறார்.
Verse 23, because you have rejected the Lord has rejected you.
நீர் கர்த்தரை வார்த்தையை புறக்கணித்து அப்படினாலே கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்று அடுத்த வசனம்.
You know, when you reject the word of God, God rejects you.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தால் தேவன் உங்களையே புறக்கணிப்பார்.
We reject the word of God when we become big in our own eyes.
நம்முடைய கண்களிலே நாம் பெரியவர்களாகும் பொழுது தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோம்.
Remember, It's not all the sacrifice you make that God is looking at.
ஆகவே தேவன் எப்பொழுதே நீங்கள் செய்யக்கூடிய தியாகங்களை பார்ப்பதில்லை.
Here is another very important Old Testament verse that you must remember.
நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய பழைய ஏற்பாட்டு வசனம் இது முக்கியமான வசனம்.
We already saw those who honor me I will honor says the Lord.
நான் என்னை கனமண்ணுகளை நான் கனமண்ணுவேன் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம்.
Here is another one.
இங்கே இன்னொரு வசனம்.
To obey is better than sacrifice.
பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம்.
There are three very important verses in 1 Samuel that you must always remember.
1 Samuel 3 முக்கியமான வசனங்கள் இருக்குது எப்பொழுதே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள
வேண்டும். Remember it, underline it, never forget it.
அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அடிக்கோடிடுங்கள், மறக்கவேண்டாம்.
One I already showed you.
ஏற்கனவே ஒன்றை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டேன்.
Those who honor me I will honor.
என்னை கனமண்ணுகளை நான் கனமண்ணுவேன்.
1 Samuel 2:30.
1 Samuel 2:30.
Here is a second important verse.
இரண்டாவது முக்கியமான வசனத்தை இங்கே வாசிக்கிறோம்.
1 Samuel 15:22.
1 சாமுவேல் 15:22.
To obey is better than any sacrifice you can make.
எந்த பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம்.
And the third important verse.
மூன்றாவது முக்கியமான வசனம்.
Is 1 Samuel 16 and verse 7.
1 சாமுவேல் 16:7.
The last part.
கடைசி பகுதி.
Man looks at the outward appearance but the Lord looks at the heart.
மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
These are three very important verses that will help all of us.
எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மிக முக்கியமான மூன்று வசனங்கள்.
These are words from the Lord.
இவைகள் எல்லாம் தேவனே சொன்ன வார்த்தைகள்.
Those who honor me I will honor.
என்னை கனமண்ணுகளை நான் கனமண்ணுவேன்.
To obey is better than sacrifice.
பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம்.
And man looks at the outward appearance but God looks at the heart.
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
If you remember these verses.
இந்த வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால்.
Keep them always in your mind.
எப்பொழுதும் உங்கள் மனதில் வைத்துக்கொண்டால்.
You will be protected from a lot of wrong steps.
பல தவறான படிகளுக்கு நீங்கள் விலக்கி காக்கப்படுவீர்கள்.
So what did Jesus say?
இயேசு என்ன சொல்கிறார்?
The greatest work you can do for God is to believe.
நீங்கள் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய மிகப்பெரிய கிரியை அவரை விசுவாசிப்பதாகும்.
Now in the New Testament very often Abraham is taken as an example of a man who believed God in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே பழைய ஏற்பாட்டிலே விசுவாசித்த ஆபிரகாமை புதிய ஏற்பாட்டிலே அடிக்கடி மாதிரியாக வாசிக்கிறோம்.
Do you know that Abraham made many mistakes?
ஆபிரகாம் பல தவறுகளை செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
So God has not taken a perfect example and said here is a man who's never made a mistake.
தேவன் ஒரு பூரணமான மாதிரியை எடுத்து இங்கே ஒரு மனிதர் இருக்கிறார் தவறே செய்யாத மனிதர் என்று நமக்கு காண்பிப்பதில்லை.
There is a man in the Old Testament about whom nothing wrong is written.
ஒரு மனிதர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதர் இருக்கிறார் அவரை குறித்து எந்த தவறும் சொல்லப்படவில்லை.
And that is Joseph.
அவர்தான் யோசேப்பு.
We read in the Genesis there is nothing wrong that we have seen in his life.
ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் யோசேப்புடைய வாழ்க்கையில் எந்த தவறும் செய்ததாக நாம் வாசிப்பதில்லை.
But you don't read much about Joseph in the New Testament.
ஆனால் யோசேப்பை குறித்து புதிய ஏற்பாட்டில் அதிகமாக நாம் வாசிப்பதில்லை.
He was a good example for young people in the matter of sexual purity.
பாலியல் தூய்மையை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு மாதிரி வாலிபர்களுக்கு.
But when it comes to faith,
ஆனால் விசுவாசம் என்று வரும்பொழுது
God doesn't lift up Joseph, he lifts up Abraham.
யோசேப்பை ஆன உயர்த்தி பிடிக்கவில்லை, ஆபிரகாமை உயர்த்தி பிடிக்கிறார்.
Romans 4
ரோமர் 4 அதிகாரம்,
ஜேம்ஸ் 2
யாத்ரா, யாக்கோபு 2 அதிகாரம்,
ஹீப்ரூஸ் 11
எபிரேயர் 11 அதிகாரம்,
ஆபிரகாம்
ஆபிரகாம்.
பட் தேர் as you look at Abraham's life there were mistakes that he made in his life.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில தவறுகளை செய்திருந்தார்.
That is an encouragement to us.
அது நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கிறது.
We also have made many mistakes.
நாமும் பல தவறுகளை செய்திருக்கிறோம்.
I remember when my children left home.
என்னுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு போன உடனே
I told them.
நான் அவர்களை பார்த்து சொன்னேன்.
See, I want to tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
I was not a perfect father.
நான் ஒரு பூரணமான தகப்பன் அல்ல.
I want you to remember that.
நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள். You did not have a perfect father.
உங்களுக்கு பூரணமான ஒரு தகப்பன் இருந்ததில்லை.
But you had an honest father.
நேர்மையான ஒரு தகப்பன் உங்களுக்கு இருந்திருக்கிறார்.
That means where I made a mistake, I told you, I'm sorry, I made a mistake.
நான் தவறு செய்த உடனே நான் தவறு செய்து விட்டேன், நான் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்.
So one day when you get married,
ஒரு நாளை உங்களுக்கு திருமணமாகி,
I told them don't get discouraged if you are not perfect.
நீங்கள் பூர்ணமாக இல்லை என்று சொன்னால் அதிரியப்பட வேண்டாம்.
You will not be a perfect husband, you will not be a perfect father.
பூர்ணமான தகப்பனாகவோ பூர்ணமான கணவனாகவோ இருக்க மாட்டீர்கள்.
There is no perfect husband or father in the world.
இந்த உலகத்திலே பூர்ணமான கணவன் என்றோ பூர்ணமான தகப்பன் என்றோ இல்லை.
God does not expect that.
தேவன் அதை எதிர்பார்ப்பதில்லை.
In the front of our pulpit in CFC we have a verse which says let us press on to perfection.
பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக என்ற வசனத்தை இந்த பிரசங்க மேடையின் முன்னாக எழுதி இருக்கிறோம் பெங்களூர் CFC சபையிலே.
And that is to tell everybody I who am preaching here am not perfect. I am pressing on to perfection.
அது எதற்கு என்று சொன்னால் நான் பிரசங்கிக்கிற நான் பூரணவன் அல்ல, பூரணத்தை நோக்கி கடந்து போகிறேன் என்று எல்லாரும் சொல்ல முடியாது.
Everybody who stands behind that pulpit is admitting I am not perfect but I am pressing on to perfection.
பிரசங்க மேடையில் நிற்கிற ஒவ்வொருவரும் நான் பூரணமான நல்ல பூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் ஒத்துக்கொள்கிறார்கள்.
So don't be discouraged if you are not a perfect mother or a perfect wife.
பூரணமான தாயாகவோ பூரணமான மனைவியாகவோ இல்லாவிட்டால் சொர்க்கம் போக வேண்டாம்.
You can be an honest wife.
ஆனால் ஒரு நேர்மையான மனைவியாக இருக்க முடியும்.
Honest mother.
நேர்மையான தாயா இருக்க
முடியும். Honest husband.
நேர்மையான தகப்பன் கணவன்.
Honest father.
நேர்மையான தகப்பன்.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
When you make a mistake.
தவறு செய்து விட்டீர்கள்.
Say it's my mistake.
அது என்னுடைய தவறு.
If you can be like that you can press on to perfection.
நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பூரணத்தை நோக்கி கடந்து போக முடியும்.
So it's wonderful that God has given the example of a man who made mistakes as an encouragement for us.
நமக்கு உற்சாகமூட்டும்படியாக தவறுகள் செய்த ஒரு மனிதரை நமக்கு மாதிரியாக தேவன் காண்பிக்கிறார்.
See, I'll give you, show you one example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In Genesis chapter 12,
ஆதியாகமம் 12 அதிகாரம்,
when the Lord told Abraham, go to Canaan,
ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கானானுக்கு போய் என்று சொன்னார்.
And he obeyed.
அவன் கீழ்ப்படிந்தான்.
But not immediately.
உடனடியாக கீழ்ப்படியவில்லை.
He first listened to his father
and
went halfway to Canaan and stopped.
கானானுக்கு போகிற பாதி வழியிலே அப்பா சொல்லுகிற புத்திமதியை கேட்டு நிறுத்தி விட்டார் பிரயாணத்தை.
It says here that they went they traveled up to a place called Haran.
ஆரான் என்கிற இடம் வரைக்கும் பிரயாணமாய் போய்
Genesis 11:31
ஆதியாகமம் 11:31
Terah took Abraham his son and went to Haran and stopped there.
தேராக தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனாகிய பேரனையும் அழைத்து கொண்டு அந்த ஊர் வரைக்கும் சென்றார்.
God did not call Abraham's father.
தேவன் ஆபிரகாமுடைய தகப்பனை அழைக்கவில்லை.
God told Abraham, you leave your father and mother and come.
உன் தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு நீ புறப்பட்டு வா என்று ஆபிரகாமை அழைத்தார்.
But Abraham told his father and the father said, I am also coming.
ஆபிரகாம் தகப்பனுடைய சொன்ன உடனே அப்பா தானும் நானும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார்.
And so because he went with his father he didn't reach Canaan, he stopped halfway.
ஆகவே தகப்பனையும் கூட்டிக் கொண்டு போனபடியாலே கானானை போய் அடையவில்லை, பாதி வழியிலே நின்று விட்டார்கள். ஆரானிலே
your father may not be as whole hearted as you are.
நீங்கள் இருக்கிறது போல உங்களுடைய தகப்பன் பூர்ண
What did God tell Abraham? Chapter 12 verse
1.
Leave your relatives, leave your father's house and come, I'll show you a land where you are to go.
உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு விட்டு புறப்பட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்கிறார்.
He didn't do that.
அவன் செய்யவில்லை அப்படி.
That is the first mistake.
அதான் அவர் செய்த முதல் தவறு.
He listened to his father.
அவர் தகப்பனுக்கு செவி கொடுத்தார்.
And his father did not take him to Canaan, said Haran is a good place, let's stop here.
ஆரா நல்ல ஊர்பா, இங்கே நம்ம தங்கி விடுவோம் என்று சொல்லி அங்கே தங்கி விட்டார்கள்.
And you know what God did?
தேவன் என்ன செய்தார் தெரியுமா?
Sometimes God has to do something terrible to lead us into his purpose.
தேவன் தம்முடைய பூர்ண சித்தத்துக்குள்ளாய் நம்மை நடத்துவதற்கு சில சமயத்திலே பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும்.
God killed his father so that Abraham can move on.
ஆபிரகாம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணும்படியாக அவனுடைய தகப்பனை தேவன் கொன்றார்.
See chapter 11 verse 32.
11 அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள்.
Terah died.
தேராகு மரித்தார்.
And then chapter 12 verse 4 Abraham went forth as the Lord spoke to him.
அதுக்கு பிறகு 4வது வசனம் 12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு சொன்ன இடத்தை படியே புறப்பட்டு போனான்.
And again he made a mistake.
மீண்டும் ஒரு தவறு செய்கிறார்.
He took Lot with him.
தன்னோடு கூட லோத்தை கூட்டிக் கொண்டு செல்கிறார்.
The Lord had said, leave all your relatives behind.
உன்னுடைய உறவினர்கள் எல்லாவற்றையும் பின்னால் விட்டுவிட்டு புறப்பட்டு போ என்று சொல்கிறார்.
I've seen this with many Christians.
அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் இதை பார்த்திருக்கிறேன்.
They don't obey God.
அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை.
They're still attached to some relatives on earth.
பூமியில் இன்னுமாய் தங்கள் சொந்தக்காரர்களோடு கூட அவர்களுக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறது.
And they become like a millstone around their neck.
அந்த உறவினர்கள் இவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய எந்திரக்கல்லை போல பாரமாக இருக்கிறார்கள்.
You got to love Jesus more than you love your relatives and your parents.
உங்களுடைய உறவினர்களையும் பெற்றோரையும் காட்டிலும் அதிகமாக நீங்கள் தேவனை நேசிக்க வேண்டும்.
So he made one mistake then another mistake.
ஒரு தவறை செய்தார் பின்னர் அடுத்த தவறு.
And because he took Lot with him he had so many problems.
லோத்தை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு சென்றபடியால் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க
வேண்டியது. Whenever you disobey God you are going to add problems to your life.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கூடி வரும்.
And then finally he traveled all the way to Canaan.
கடைசியாக கானான் வரை பிரயாணம்
பண்ணுங்க. We read in verse 9 of chapter 12.
12வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
He arrived in Canaan.
ஆபிரகாம் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வந்து விட்டார்.
Place called Negev.
மேகேப் என்ற தான் இடத்துக்கு.
And as soon as he reached there,
அங்கே வந்த உடனே
there was a famine.
அங்கிருந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயி.
Verse 10.
10வது வசனம்.
Now here is a very interesting question.
இப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி.
When God leads you, will you run into problems?
தேவன் உன்னை ஒரு இடத்திற்கு வழிநடத்தும் பொழுது நீ பிரச்சனைக்குள்ளாய் மாட்டிக்கொள்வாயா?
Definitely.
கண்டிப்பாக.
Jesus' life was full of problems.
இயேசுவின் வாழ்க்கை பிரச்சனைகளால் நிறைந்திருந்தது.
But he overcame all of them.
ஆனால் அவர் இயேசு அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தார், மேற்கொண்டார்.
He got into a boat, there'll be a storm.
படகில் ஏறினால் புயல்.
If he goes to preach in a synagogue, they'll pull him out and try to kill him.
தேவாலயத்திலே போய் பிரசங்கம் பண்ணினால் அவரை வெளியே தள்ளி கொலை செய்ய
பார்க்கிறார்கள். Even as when he was born as a baby, they tried to kill him. Even when he was born as a baby, his whole life was full of people trying to trouble him.
அவருடைய முழு வாழ்க்கையுமே ஜனங்கள் அவரை பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தார்கள்.
But he was in the perfect will of God.
ஆனாலும் அவர் தேவனுடைய பரிபூரண சித்தத்துக்குள்ளாகவே இருந்தார்.
I have seen that in my life too.
என்னுடைய வாழ்க்கையிலும் அதை பார்த்திருக்கிறேன்.
I left my job 47 years ago.
47 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வேலையை நான் ராஜா.
Now when I look back, I see all types of problems that came in my life.
இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வந்த பலவிதமான பிரச்சனைகளை எண்ணி பார்க்கிறேன்.
So many things.
பல 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 பிரச்சனைகள்.
But every one of them God had a plan to make me an overcomer.
ஆனால் அவைகள் ஒவ்வொன்றிலேயும் தேவன் என்னை ஜெயாளியாக மாற்றும்படியாக ஒரு திட்டம் வைத்திருந்தார்.
When I came through that problem I came out as a better man.
நான் அந்த பிரச்சனைகளுக்கு கூடாக கடந்து வரும்பொழுது ஒரு மேன்மையான மனிதனாக வெளியே வந்தேன்.
I want to tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
If God leads you somewhere.
தேவன் உங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு வழிநடத்தினால்.
You may find when you reach there is a famine.
நீங்கள் அந்த இடத்திலே போய் சேரும்பொழுது ஒரு பஞ்சம் உண்டாகும்.
And then you shouldn't run away.
ஓடிவிடக் கூடாது.
You must say, Lord, you told me to come here.
ஆண்டவரே, நீர் தான் இந்த இடத்துக்கு வர சொன்னீர்.
Now there's a famine here. What shall I do?
இங்கே ஒரு பஞ்சம், ஆண்டவரே என்ன செய்வது?
Again Abraham made a mistake.
மீண்டும் ஆபிரகாம் ஒரு தவறு செய்தார்.
He did not seek God.
தேவனை தேடவில்லை.
He said, oh, there's a famine. Let me use my mind and do what to do.
ஓ, இங்கே பஞ்சம் வந்து விட்டது. இப்பொழுது என்னுடைய மூளையை நான் பயன்படுத்தி நான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கட்டும்.
He went to Egypt.
எகிப்துக்கு போகிறார்.
Verse 10.
10ஆம் வசனம்.
I'm just trying to show you the mistakes Abraham made.
ஆபிரகாம் செய்த தவறுகளை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன்.
To encourage you to believe that God did not choose a perfect man.
எதற்கு என்று சொன்னால் தேவன் பூரணமான ஒரு மனிதனை மாதிரியாக தேர்ந்தெடுக்கவில்லை.
He should have listened to God.
ஆபிரகாம் தேவனுக்கு செவி கொடுத்திருக்க வேண்டும்.
Can God help people when there is a famine?
பஞ்சம் இருக்கும் பொழுது தேவன் ஒருவருக்கு உதவி செய்ய முடியுமா?
He gave the Israelites manna from heaven every day for 40 years.
40 ஆண்டுகளாக தேவன் பரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார்.
The wilderness was the worst place of famine. There's nothing you can get there.
பஞ்ச காலத்தை காட்டிலும் வனாந்தரம் என்பது மிகவும் மோசமான ஒரு இடம், ஒன்றுமே கிடைக்காது.
When there was a famine in Israel, God fell Elijah with the crows.
இஸ்ரவேலிலே பஞ்சம் உண்டான பொழுது தேவன் எலியாவை காகங்களின் மூலமாக போஷித்தார்.
What is difficult for God?
தேவனுக்கு எதுதான் கடினமாக இருக்கிறது?
What should Abraham have said?
ஆபிரகாம் என்ன சொல்லியிருந்திருக்க
வேண்டும்? Lord, you told me to come here.
ஆண்டவரே, நீர் இங்கே வர சொல்ல முடியாய்.
What shall I do? Run away?
நான் இங்கே ஓடிவிட வேண்டுமா?
You know, many years ago in 1972,
1972 ஆண்டிலே,
my wife and I, we were living in Vellore.
நானும் என்னுடைய துணைவியாரும் வேலூரிலே வாழ்ந்து வந்தோம்.
But we felt the Lord was telling us to move and we did not know where to go.
ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு எங்களை போக சொல்கிறார், ஆனால் எங்கே போக வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை.
We thought, shall I go to Chennai or go to Bangalore?
வேலூர் இருந்து சென்னைக்கு செல்வதா அல்லது வேலூர் இருந்து பெங்களூருக்கு செல்வதா என்று எங்களுக்கு தெரியவில்லை.
We knew a lot of people in Chennai, we knew nobody in Bangalore.
சென்னையிலே பலர் எங்களுக்கு தெரியும், ஆனால் பெங்களூர்லே ஒருவரையும் எங்களுக்கு தெரியாது.
And the Lord told us to go to Bangalore.
ஆனால் பெங்களூருக்கு போக முடியாக தேவன் சொன்னார்.
Where we did not know anybody.
யாருமே எங்களுக்கு அங்கே தெரியாது.
So we went there.
ஆகவே நாங்கள் அங்கே போனோம்.
And a few months after we reached there,
ange sendru oru sila maadhagal than aanadhu.
I got such a severe attack of asthma.
Enakku asthma noy migavum kodurumai vandu thaakiyathu.
We moved there in April 72.
April maadham 72-ஆம் வருடத்திலே நாங்கள் பெங்களூருக்கு சென்றோம்.
When the rains start in June,
ஜூன் மாதம் தான் மழை ஆரம்பிக்கிறது.
And the asthma begins.
ஆஸ்மா மழை ஆரம்பித்த உடனே இந்த ஆஸ்மா வியாதி விளைப்பு வியாதி
வந்துடும். I couldn't sleep at night.
இரவு நேரங்களில் என்னால் தூங்க முடியவில்லை.
I had to sit in a chair and pump into my mouth in order to breathe.
சுவாசிக்க முடியாக நான் இரவு நேரங்களில் உட்கார்ந்து கொண்டு நான் அந்த இன்ஹேலரை பம்ப் பண்ணி கொண்டே இருப்பேன்.
I couldn't lie down.
என்னால் படுக்க முடியவில்லை.
And I said, Lord, what is this?
ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்று கேட்டேன்.
Did we make a mistake?
நான் தவறு செய்து விட்டேனா?
Did you lead us here or not?
நீர்தான் எங்களை இங்கே வழிநடத்தினாரா இல்லையா ஆண்டவரே?
And I felt, to the best of our knowledge, my wife and I felt, this is where God led us.
நானும் என் துணைவியாரும் எங்களுடைய அறிவுக்கு தெரிந்தவரை தேவன் தான் வழிநடத்தினார் என்பதை நாங்கள் அறிந்தோம்.
So we said, we're not going to run away.
நாங்கள் இந்த இடத்தை விட்டு ஓட மாட்டோம் என்று சொன்னேன்.
And we struggled for 2 or 3 years.
2-3 ஆண்டுகள் போராடினோம்.
And then finally God filled me with the Holy Spirit.
கடைசியாக தேவன் பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிறைத்தார்.
And I was healed completely also.
நானும் முழுமையாக சுகமாக்கப்பட்டேன்.
Then I never had a problem after that for all these 40 years.
அதற்கு பிறகு இந்த 40 ஆண்டுகளாக எனக்கு அந்த பிரச்சனை வரவே இல்லை.
But I can see now when I look back.
இப்போது நான் திரும்பி பார்க்கும் பொழுது
that was an attack of the devil to get me to go away from Bangalore somewhere else.
பெங்களூரை விட்டு வேற எங்கயாவது எங்களை துரத்தும்படியாக சாத்தானுடைய தாக்குதல்.
And what a different story my life would have been if I had gone away.
நான் அங்கிருந்து புறப்பட்டு போயிருந்தால் என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறியிருந்திருக்கும்.
And thank God that I stayed.
நான் அங்கேயே தங்கியிருந்தபடியால தேவனுக்கு நன்றி.
Even though I could not understand why God allowed me to get asthma.
எனக்கு ஏன் ஆஸ்மாவை வரும்படியாக தேவன் அனுமதித்தார் என்று இன்று வரை எனக்கு விளங்காவிட்டாலும்
Now I understand.
இப்பொழுது எனக்கு புரிந்து கொள்கிறது.
That he allowed me to get it to show me that he could heal me also.
அவர் என்னை சுகப்படுத்த முடியும் என்பதற்காக அதை அவர் அனுமதித்திருக்கிறார்.
I've never had to use pump or medicine or anything.
அதற்கு பிறகு நான் மாத்திரைகளோ அந்த பம்பையோ யூஸ் பண்ண தேவையில்லை.
So it was something like that here.
இங்கே இதே போல தான் ஒரு காரியம் நடைபெற்றது.
There's a famine.
ஒரு பஞ்சம்.
Abraham should have stayed there.
ஆபிரகாம் அங்கே தங்கி இருந்திருக்க வேண்டும்.
Lord you told me to come here.
ஆண்டவரே நீர் தான் இங்கே வர சொன்னீர் ஆண்டவரே.
There is a famine tell me what I should do.
ஆண்டவரே இங்கே ஒரு பஞ்சம் வந்து விட்டது என்ன செய்ய வேண்டும் என்று
சொல்லுங்க. I'm not going to run away to Egypt.
ஆண்டவரே நான் எகிப்துக்கு ஓடி போக மாட்டேன்.
Now you know what happened when Abraham went to Egypt?
ஆபிரகாம் எகிப்துக்கு போன பிறகு என்ன நடந்தது தெரியுமா?
Here was the first problem.
முதல் பிரச்சனை.
When he went there
அங்கே எகிப்துக்கு போன பொழுது
There was a king there called Pharaoh.
அங்க பார்வோன் என்றதன ஒரு ராஜா இருந்தான்.
And he was afraid that Pharaoh will look at his wife Sarah who was a very beautiful lady.
சாரா மிகவும் அழகுள்ள ஒரு ஸ்திரியாக இருந்தபடியாலே பார்வோன் ஆபிரகாமுடைய மனைவியை பார்ப்பானோ?
He told Sarah, please tell people that you are my sister not my wife.
ஆகவே சாராளை தன்னுடைய மனைவியாக சாராளை பார்த்து யாராவது நீ யார் என்று கேட்டால் ஆபிரகாமுடைய தங்கை என்று சொல், மனைவி என்று சொல்லாதே என்று சொல்லி வைத்தார்.
12:13
12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை
வாசிங்க.
இந்த வசனத்தை பாருங்கள்.
Please say that you are my sister so that it may go well with me that I may live.
நான் பிழைக்கும்படியாக நீ என்னுடைய சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்.
Because if you say you are my wife
என்னுடைய மனைவி என்று நீ சொன்னால்
Pharaoh will kill me and take you.
பார்வோன் என்னை கொலை செய்து உன்னை எடுத்துக்கொள்வான்.
So say you are my sister.
ஆகவே எனக்கு சகோதரி என்று நீ சொல்.
Why?
ஏன்?
So that I can live.
உன்னால என்னுடைய உயிர் பிழைக்கும்படிக்கு
என்னை சகோதரி என்று சொல். Supposing Sarah says.
சாரா ஒருவேளை இப்படி சொல்லிருந்தா.
But Abraham Pharaoh will then rape me and take me into his harem of wives.
ஆபிரகாமுடைய சகோதரி என்று சொன்னால் பார்வோன் என்னை கற்பழித்து தன்னுடைய அரண்மனைக்கு என்னை எடுத்துக் கொண்டு போய் விடுவானே.
சாரா நெவர் மைண்ட் இஃப் யூ சஃபர் ஐ கேன் லிவ்.
சாரா உனக்கு கஷ்டம்லாம் வந்தா நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது என்னுடைய உயிர் பிழைக்க வேண்டும்.
What type of husband was he?
எப்படிப்பட்ட கணவன் பாருங்க.
Allowing somebody to rape his wife so that he can live.
தான் உயிர் பிழைக்க முடியாக யாராவது என்னுடைய மனைவியை கற்பழித்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு.
I hope none of you husbands will tell lies like that.
இது போன்ற பொய்களை யாருமே நீங்கள் புருஷலா இருக்கக்கூடிய நீங்க சொல்லவில்லை, நான் நம்பவில்லை.
To show you what the number of mistakes Abraham made.
Abraham எத்தனை தவறுகளை செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
You have probably had many Bible studies of Abraham's faith and all that.
நீங்கள் ஒருவேளை ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பல வேதாகம பாடங்களை கேட்டிருக்கலாம்.
I am giving you a Bible study of Abraham's mistakes.
ஆபிரகாமுடைய தவறுகளை குறித்ததான ஒரு Bible study உங்களுக்கு கொடுக்கிறேன்.
Encourage you to know that God could even use such a man.
தேவன் இப்படிப்பட்ட மனிதரையும் பயன்படுத்த முடியும் என்று உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்கிறேன்.
And Pharaoh took Sarah.
பார்வோன் சாராளை எடுத்துக்கொண்டான்.
But God protected Abraham.
ஆனால் தேவன் ஆபிரகாமை பாதுகாத்தார்.
Verse 17 lot of plagues came there.
அங்கே மகா வாதைகள் வந்தது.
Verse 17.
17ஆம் வசனம்.
And then Pharaoh realized this is because I took this man's wife.
நான் இவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டபடியாலே தான் இது வந்துவிட்டது என்று பார்வோன் உணர்ந்து கொண்டார்.
And Pharaoh came and rebuked Abraham.
பார்வோன் வந்து ஆபிரகாமை கடிந்து கொண்டார்.
Verse 18 and 19.
18 19 வசனங்கள்.
It's a terrible thing when a worldly person has to come and rebuke an unbeliever saying why are you behaving like this?
ஒரு அவிசுவாசி ஒரு உலகத்தான் வந்து ஒரு விசுவாசி ஏன் இப்படி நடந்து கொண்டாய் என்று கடிந்து கொள்வது எவ்வளவு பயங்கரமான காரியம்.
And then we read
அப்புறம் நாம் வாசிக்கிறோம்.
He had problems with Lot.
லோத்தோடு கூட அவனுக்கு பிரச்சனை.
Of course God can bring good out of evil.
ஆனாலும் தீமையில் மூலமாக தேவன் ஒரு நன்மை கொண்டு வர முடியும் தான்.
That is true.
அது உண்மைதான்.
And God brings a lot of good out of all these things also that I said.
நான் இப்பொழுது சொன்னேன் இந்த காரியங்கள் தவறுகளுக்குள்ளாக தேவன் எவ்வளவு நன்மைகளையும் அவர் செய்திருக்கிறார்.
But the best thing is to trust God.
சிறந்த காரியம் தேவனை நம்புவது.
And to believe that if God told me to do something I do it and I'm not trying to tell lies and cheat and run away in order to save my own life.
தேவன் என்னை ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருந்தால் நான் அங்கே விசுவாசித்து வர வேண்டும், அதற்கு பதிலாக பொய்யை சொல்லி ஏமாற்றி எப்படியாவது விட்டு ஓடி போக விரும்பக்கூடாது.
But God did not forsake Abraham because he made these mistakes.
ஆபிரகாம் இந்த தவறுகளை செய்தபடியாலே தேவன் ஆபிரகாமை கைவிடவில்லை.
That is what I want to share with you.
இதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
You also may have made mistakes in your past life which have created so many problems for your family.
உங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை விளைவித்ததான எவ்வளவோ தவறுகளை ஆரம்பங்களிலே செய்திருக்கலாம்.
So I am saying this to encourage you that God who did not forsake Abraham will not forsake you.
தேவன் ஆபிரகாமை கைவிடவில்லை, தேவன் உங்களையும் கைவிட மாட்டார் என்று உங்களை உற்சாகப்படுத்த முடியாது
சொல்கிறேன். You can still honor God.
ஆனாலும் நீங்கள் தேவனை கனப்படுத்த முடியும்.
See Romans chapter 4.
ரோமர் 4 அதிகாரம்.
We read in Romans 4 that God told Abraham.
ரோமர் 4 ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை பற்றி சொன்னார்.
In verse 17.
17 ஆம் வசனம்.
A father of many nations I have made you.
ரோமர் 4 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனத்தில் अनेक ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன்.
And he didn't have any children.
ஆனாலும் பிள்ளைகள் இல்லை.
Through Sarah.
சாராளின் மூலமாக பிள்ளைகள் இல்லை.
But it says he believed.
ஆனாலும் அவர் விசுவாசித்தார்.
Verse 18.
18 ஆம் வசனம்.
In hope against hope he believed.
நம்புகிறதற்கு ஏது உள்ள அதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
Because the Lord said, look at the stars, you'll get so many children.
நட்சத்திரங்களை நோக்கி பார், அவ்வளவு பிள்ளைகள் உங்களுக்கு பிறக்கும் என்று சொன்னார்.
He had no hope.
அவனுக்கு நம்பிக்கை இல்லை.
Look what it says.
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
His body, verse 19, was dead.
அவனுடைய சரீரம் செத்து போனது என்று 19 வசனத்திலே வாசிக்கிறோம்.
That means when he was 86 years old, his body had little life. He could produce one son.
86 ஆம் வயதா இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜீவன் அவனுக்கு இருந்தது, அவன் ஒரு மகனை உற்பத்தி செய்ய முடிந்தது.
That was Ishmael.
அவன் தான் இஸ்மவேல்.
And God said no, that is not the one I chose.
நான் தெரிந்து கொண்டவன் அவன் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார்.
You have to get a son through Sarah.
சாராளின் மூலமாக உனக்கு குமாரன் பிறக்க போகிறான்.
And by the time Abraham became 99 years old, his body was dead.
99 வயதாகும் பொழுது அவனுடைய சரீரம் செத்து போனது.
He could not have a child even if he wanted to.
வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அவனுக்கு ஒரு குழந்தையை பிறப்பதற்கு வாய்ப்பு போய்விட்டது.
God and Sarah of course was barren, had no
சாராள் மலடியா இருந்தாள்.
So verse 19 says both bodies were dead.
ஆகவே 19 ஆம் வசனத்திலே சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது என்று பார்க்கிறோம்.
How can they have children?
எப்படி அவர்களுக்கு பிள்ளை பிறக்க முடியும்?
So God had to do a miracle in Sarah's womb and a miracle in Abraham's body.
சாராளுடைய கர்ப்பத்திலேயும் சரி, ஆபிரகாமுடைய சரீரத்திலேயும் சரி, தேவன் ஒரு அற்புதம் செய்ய
வேண்டியிருந்தது. Gave them a supernatural child. His name was Isaac.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு குழந்தை, அவனுடைய பெயர் ஈசாக்கு என்பதை கொடுத்தார்.
That's an amazing thing.
வியப்பான காரியம் அல்லவா?
Many people think it was only Sarah's womb that was dead.
அநேகர் என்னவெல்லாம் சாராளுடைய கர்ப்பம் தான் செத்து போனது என்று.
But God waited till Abraham's body also died.
ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போகும் வரைக்கும் தேவன் காத்திருந்தார்.
And during that those years,
இந்த வருஷங்களிலே,
it says verse 20, he did not waver in unbelief.
அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்.
1 year, 2 years, 3 years, 4 years, no children.
ஒரு ஆண்டு, 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் கடந்து விட்டது, பிள்ளைகள் இல்லை.
He kept 13, 14 years, no children.
13, 14 ஆண்டுகளாகியும் பிள்ளை இல்லை.
But he believed. God said, I'll get it, I'll believe it.
நான் சொன்னேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று ஆபிரகாம்
சொன்னார். Look at this phrase, he grew strong in faith giving glory to God.
தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று 21 வசனத்திலே வாசிக்கிறோம்.
How do you give glory to God?
எப்படி அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தினான்?
Not just by shouting praises in the meeting.
கூட்டங்களிலே சத்தம் போட்டு துதிப்பதினாலே தேவனுக்கு கனத்தை செலுத்துவதில்லை.
It is when you have a difficulty,
உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது,
and a prayer that is not answered,
பதில் கிடைக்காத ஒரு ஜபம்,
you still trust God.
ஆனாலும் நீ தேவனை நம்புகிறாய்.
1 year, 2 year, 10 years,
1 ஆண்டு, 2 ஆண்டுகள், 10 ஆண்டுகள்,
Lord I believe,
ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்,
you are true,
ஆண்டவரே நீர் மெய்,
your promise is true,
உம்முடைய வாக்குத்தத்தம் உண்மையானது.
For example,
உதாரணமாக
Romans 6:14 says sin will not rule over you.
ரோமர் 6:14 இல் வாசிக்கிறோம், பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
You believe it because you've heard it in the church.
சபையிலே நீங்கள் கேட்டபடியாலே நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள்.
And you read it in the word of God.
தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வாசிக்கிறீர்கள்.
I'm such a slave to anger, but anger will not rule over me, the Bible says.
நான் கோபத்திற்கு எவ்வளவு அடிமையாக இருக்கிறேன், ஆனாலும் கோபம் என்னை ஆளாது என்று வேதம் சொல்கிறது.
Some of you young people, you're such slaves to the lusting with your eyes, but you say, Lord, your word says that will not rule over me.
வாளிவிரலே உங்களுடைய கண்களை நிச்சயக்கு அவ்வளவு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள், ஆனாலும் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே கண்களை நிச்சயம் என்னை ஆளாது.
Sin will not rule over me.
பாவம் என்னை மேற்கொள்ளாது.
1 year.
ஒரு ஆண்டு.
Sin is still ruling.
இன்னுமாய் பாவம் ஆண்டு கொண்டிருக்கிறது.
5 years.
5 ஆண்டுகள்.
Sin is still ruling.
பாவம் இன்னுமாய் ஆண்டு கொண்டிருக்கிறது.
10 years.
10 ஆண்டுகள்.
And you say, I don't care how long it takes. I believe a day will come in my life when sin will not rule over me.
ஆண்டவரே எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வரப்போகிறது, பாவம் அன்றைக்கு என்னை ஆளாமல் இருக்கும் என்று சொல்லு.
That is how Abraham believed for 14 years
before he got the answer. 14 ஆண்டுகளாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார்.
And during that period he gave glory to God by believing.
இப்படி இந்த ஆண்டுகளிலே விசுவாசித்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்.
Do you know that you can give glory to God even when you are defeated?
நீங்கள் தோல்வி அடைந்த பொழுதும் கூட தேவனுக்கு மகிமை செலுத்த முடியும் என்று உங்களுக்கு
தெரியுமா? Abraham gave glory to God when he had no children.
ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் பொழுது தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்.
How did he give glory to God?
எப்படி தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்?
He said, Lord, I don't have this child yet.
ஆண்டவரே, எனக்கு இன்னும் இந்த பிள்ளை பிறக்கவில்லை.
But I believe your promise.
ஆனால் நீர் கொடுப்பீர் என்று நம்புகிறேன்.
Can you say that?
நீங்க உங்களால் சொல்ல முடியுமா?
Lord, I still haven't got victory over my anger. ஆண்டவரே,
இன்னும் என்னோட கோபத்தின் மேல் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை.
Or my dirty thoughts.
நான் அசுத்த சிந்தனையில் விடுதலை கிடைக்கவில்லை.
Some bad habits.
சில கெட்ட பழக்கங்கள்.
But I believe your word.
ஆனால் உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன்.
Romans 6:14, sin will not rule over me.
ரோமர் 6:14, பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
That was my experience.
இதான் என்னுடைய அனுபவம்.
I believed it and for years after that I was defeated.
நான் இதை விசுவாசித்தும் எத்தனையோ ஆண்டுகளாக இதற்கு பின்பு நான் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டே தான் இருந்தேன்.
I kept on going defeated till I reached the bottom of the pit.
நான் அந்த குழியின் ஆழத்துக்குள்ளாக போகிற வரைக்கும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தேன், வீழ்ச்சடைந்து கொண்டே இருந்தேன்.
But there also I said Romans 6:14 is true.
ஆனாலும் அங்கேயும் கூட ரோமர் 6:14 உண்மை என்று சொன்னேன்.
I don't know when it will be true in my life but it will be true one day.
என்னுடைய வாழ்க்கையில் எது எப்பொழுது உண்மையாகும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒரு நாளிலே இந்த வார்த்தையின் வாழ்க்கையில் நிறைவேறும்.
And like Abraham, one day it became true in my life.
ஆபிரகாமை போல ஒரு நாளிலே என்னுடைய வாழ்க்கை மெய்யாக மாறியது.
I say that for your encouragement.
உங்களுடைய உற்சாகத்திற்காக இதை சொல்கிறேன்.
Don't give up.
விட்டுவிடாதீர்கள்.
Say, Lord, I don't care how long it takes. Romans 6:14 is going to be true in my life.
ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் ஆக போகிறதுன்னு எனக்கு தெரியவில்லை, ரோமர் 6:14 என்னுடைய வாழ்க்கையில மெய்யாக மாறும்.
We can give glory to God, verse 20, by being strong in faith.
நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாகி தேவனுக்கு மகிமையை செலுத்த முடியும் என்றான்.
Tongue under control all your life.
உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் உன்னுடைய நாவை கட்டுப்படுத்துவேன் என்று நம்புகிறாயா?
Many of you already know that with all the effort you have made you cannot control your tongue when you are irritated.
எவ்வளவோ நீங்கள் முயற்சி செய்தும் நீங்கள் எரிச்சல் அடையும் போது உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடியாது என்பதை அறிந்திருக்கிறீர்கள்.
You know that.
நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
And even after this conference it will be the same.
இந்த கான்பரன்ஸ் முடிந்தாலும் கூட அதே போல தான் இருக்க போகிறது.
But the Lord is not asking you can you control your tongue.
நீ நாவை கட்டுப்படுத்த முடியுமா என்று ஆண்டவர் கேட்கவில்லை.
The Lord is asking do you believe I can do it for you.
உனக்கு நான் இதை செய்ய முடியுமா என்று கேட்கிறார்.
I'm not asking this Bible can you stand up there without falling.
நான் இந்த வேதாமத்தை பார்த்து கீழே விழாதபடி இங்கே உன்னால் நிற்க முடியுமா என்று கேட்கவில்லை.
But do you believe I can hold you up that you don't fall?
நீ விழாதபடிக்கு நான் உன்னை தாங்க முடியுமா என்று தான் அவர் கேட்கிறார்.
That is what the Lord is asking.
இதை தான் தேவன் கேட்கிறார்.
Matthew 9:28.
மத்தேயு 9:28.
Not do you believe you can open your eyes?
நீயாகவே உன் கண்களை திறக்க முடியுமா என்று விசுவாசிக்கிறேன் என்று
கேட்கவில்லை. Do you believe I can do it for you?
உனக்கு நான் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா?
That is the question the Lord is asking you with every promise in scripture.
வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை குறித்தும் தேவன் இப்படி தான் உங்களை கேட்கிறார்.
Do you believe I Jesus can do this for you?
இயேசுவாகிய நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா?
Some people will say oh, I'm not so sure Lord.
அவ்வளவு நிச்சயம் இல்லை ஆண்டவர் என்று சிலர் சொல்வார்கள்.
Because I've been losing my temper for 30 years.
30 ஆண்டுகளாக நான் கோபப்பட்டு பேசிக்கொண்டே இருக்கிறேன்.
That is exactly like the Israelites who looked at the giants in Canaan and said no Lord you can't overcome them. These people have ruled this land for 30 years.
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ராட்சதர்களை பார்த்து இவர்கள் 30 ஆண்டுகளாக அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அவரை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னதை போல.
God was angry with 600,000 Israelites.
600,000 மக்கள் மீது ஆண்டவர் கோபம் அடைந்தார்.
For insulting him.
அவரை நிந்தித்தபடியாலே.
And saying you are not as strong as these giants.
இந்த ராட்சதர்களை போல நீர் பலமுள்ளவர் அல்ல என்று சொல்லிவிட்டார்கள்.
God was so angry he killed all of them.
தேவன் அவர்கள் மீது எவ்வளவு கோபமாக இருந்தார் தெரியுமா? எல்லாரையும் கொன்றுவிடக்கூடிய அளவுக்கு கோபமாக இருந்தார்.
So the Bible says.
இதான் வேதம் சொல்கிறது.
But two people.
ஆனால் இரண்டு பேர்.
Joshua and Caleb.
யோசுவாவும் காலேபும்.
Lord we believe you can do this for us.
ஆண்டவரே நீர் இதை எங்களுக்காக செய்ய முடியும்.
And they went in.
அவர் உள்ளே சென்றார்கள்.
What is the difference between them and the others?
அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்?
Their muscles are same as the other people's.
இவருடைய தசைகளும் மற்றவர்களைப் போலவே இருந்தது.
But they believed God.
ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள்.
There are believers who are weaker than you, more defeated than you, who have come to victory.
ஜெயத்திற்கு வந்ததான உங்களை காட்டிலும் பலவீனமான விசுவாசம் குறைவானவர்கள் ஜெயத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார்கள்.
Who know less of the Bible than you?
உங்களை காட்டிலும் வேதத்தை குறைவாக அறிந்திருக்கிறவர்கள்.
How did they come to a godly life?
எப்படி அவர்கள் தேவபக்தியுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் வந்தார்கள்?
Not because they are better than you.
உங்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் இருந்தபடினாலே அல்ல.
They honored God by saying God you can do this for us.
ஆண்டவரே நீர் இதை எங்களுக்காக செய்ய முடியும் என்று சொல்லி தேவனை கனப்படுத்தினார்கள்.
You know, supposing you say, Lord, I just could not live a life of victory because I had a miserable wife at home.
ஆண்டவரே, என்னோட வீட்ல எனக்கு மோசமான மனைவி வைத்திருக்கிறாள், ஆகவே ஜெயமுள்ள வாழ்க்கையினால வாழ முடியாது.
Always she irritated me, I could never get victory.
எப்பொழுது பார்த்தாலும் என்னை எரிச்சலூட்டி கொண்டே இருக்கிறார்கள், ஆகவே நான் ஜெயம் பெற முடியவில்லை.
In the last day when Jesus comes,
கடைசி நாளில் இயேசு வரும் பொழுது,
and you stand before the Lord,
நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது,
the Lord says, why you couldn't live victoriously?
ஏன் நீ ஜெய வாழ்க்கை வாழ முடியவில்லை கேட்பார்.
And you say, Lord, I told you so many times this terrible wife you gave me.
ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த மோசமான மனைவி எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே.
You know what the Lord will do?
தேவன் என்ன செய்வார் தெரியுமா?
In that last day,
கடைசி நாளிலே,
from the crowd of millions of believers there,
மில்லியன் கணக்கான விசுவாசிகள் இருக்கிற கூடிய இடத்துல இருந்து,
he will call one man.
ஒரு மனிதனை கூப்பிடுவார்.
Ah, you over there, come here.
அங்க இருக்கா? நீ இங்க வா.
And then he will tell you,
உங்களை பார்த்து சொல்வார்.
Now let me show you a video of this man's home life.
இந்த மனிதனுடைய முழு வாழ்க்கை ஒரு வீடியோவாக உனக்கு எப்பொழுது காண்பிக்கிறேன்.
And you will see his wife was 10 times worse than your wife.
உன்னுடைய மனைவியை காட்டிலும் அவருடைய மனைவி 10 மடங்கு மோசமானவள்.
But see how he lived in his home.
ஆனால் அவர் தன்னுடைய குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தார் என்று
பாருங்க. Patiently.
பொறுமையாக.
Forgiving.
மன்னித்து.
Never losing his temper.
ஒரு காலம் கோபமடையாமல்.
What was the difference between you and him?
அவருக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்?
Look at him, he was a much weaker person than you.
உன்னை காட்டிலும் அவர் பலவீனமானவர்.
Only one difference.
ஒரே ஒரு வித்தியாசம்.
You try to overcome your anger.
நீ உன்னுடைய கோபத்தை மேற்கொள்ள முடியாத முயற்சி செய்து கொண்டிருந்தாய்.
This man said, I cannot overcome it.
இந்த மனிதர் என்ன சொன்னார்? என்னால மேற்கொள்ள முடியாது.
He said, Lord, ஆண்டவரே, you can do it for me.
ஆண்டவரே, நீர் எனக்காக இதை செய்ய முடியும்.
That's why he got victory.
ஆகவே தான் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்.
And that day you will feel so ashamed.
அந்த நாளில் நீ அதிகமாக வெட்கப்படுவாய்.
Lord, was that the way?
ஆண்டவர், இதுதான் வழியா?
Wasn't it by my struggling I had to overcome?
நான் ஜெயிப்பதற்கு நானாக முயற்சி செய்ய வேண்டும் என்னேனே? அப்படி இல்லையா? இல்லை இல்லை இல்லை.
Struggling is to live under the law.
போராடுவது என்பது பிரமாணத்தின் கீழாக வாழ்வது.
You can never win by living under the law.
பிரமாணத்தின் கீழாக வாழ்ந்தால் ஒரு காலம் வெற்றி கிடைக்காது.
It's like the disciples trying to catch fish.
சீஷர்கள் அந்த மீனை பிடிக்க முயற்சி செய்தது போல.
Try. No fish.
முயற்சி செய்து 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 பார்க்கிறால் மீன்களை அகப்படவில்லை.
What was the Lord saying?
தேவன் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்?
You cannot get it.
உங்களாலே பெறவே முடியாது.
When they gave up,
அவர்கள் விட்டுவிட்ட பிறகு,
the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
Do you believe I can give you some fish in your boat?
உன்னுடைய படகிலே நான் உங்களுக்கு மீன்களை கொடுக்க முடியும் என்று நம்புகிறீர்களா?
Put your net on that side.
அந்த பக்கத்திலே வலையை போடுங்கள்.
Suddenly all the fish in the lake came into that.
திடீரென எல்லா மீன்களும் ஓடி வந்து அந்த வலைக்குள்ளாக
விழுந்தது. All the big ones.
பெரிய பெரிய மீன்கள்.
What did they learn there?
அங்க நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
One very important lesson.
ஒரு மிக முக்கியமான பாடம்.
Without Jesus I can do nothing.
இயேசு இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது.
With Jesus I can do all things.
இயேசுவோடு கூட நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
Faith is first of all learning.
விசுவாசம் என்பது முதலாவது நாம் கற்றுக்கொள்கிறது
என்ன? John 15 verse 5.
யோவான் 15:5.
Without Jesus I can do zero.
இயேசு இல்லாமல் என்னாலே பூஜ்யம் தான் செய்ய முடியும்.
Some of you think with a little bit of struggle you can at least do something.
உங்களிலே ஒரு சிலர் கொஞ்சம் பிரயாசப்பட்டால் எல்லாவற்றையும் எதையாவது செய்து விடலாம் என்று
நினைக்கிறீர்கள். Then you have to wait some more years.
அப்படியானால் நீங்கள் இன்னும் சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்.
You have to wait some more years till you realize you can do nothing.
உன்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது என்று உணரக்கூடிய அளவுக்கு இன்னும் சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்.
You can try with Hagar and try this and try that to produce a son. It will not be God's will.
ஒரு குழந்தை உண்டாக்குவதற்கு ஆகாரம் மூலமாகவோ அப்படியே இப்படியோ நீங்கள் முயற்சி செய்யலாம், ஆனாலும் தேவன் அனுப்ப குழந்தை உங்களுக்கு கிடைக்காது.
You have to come to zero.
பூஜ்யமாய் மாற வேண்டும்.
Say, Lord, I give up.
ஆண்டவரே, நான் விட்டு விடுகிறேன்.
That's the place I came to.
அந்த இடத்துக்கு தான் நான் வந்தேன்.
About 39 years ago.
39 ஆண்டுகளுக்கு முன்பதாக.
I said, Lord, I cannot get there.
ஆண்டவரே, என்னால அங்க செல்ல முடியாது.
The Lord said, Now I'll do it for you.
இப்பொழுது நான் அதை உனக்காக செய்கிறேன் என்று சொன்னார்.
He filled me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவராலே நிறைத்தார்.
And he did something which I could never do.
நான் செய்ய முடியாததை அவர் செய்தார்.
Every church that has been planted, I did not plant one of them. The Lord did it.
ஸ்தாபிக்கப்பட்ட ஒவ்வொரு சபையும் நான் ஸ்தாபிக்கவில்லை, தேவன் ஸ்தாபித்தார்.
Everything.
ஒவ்வொன்றையும்.
Every message I preach.
நான் பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும்.
I say, Lord, I've got nothing to say.
ஆண்டவரே, சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமில்லை.
But the Lord says, will you let me speak through you?
ஆனால் உன் மூலமாக நான் பேச என்னை அனுமதிப்பாயா?
I say, sure.
ஆமா ஆண்டவரே, கண்டிப்பாக.
He speaks through me.
அவர் என் மூலமாய் பேசுகிறார்.
That is the way to preach God's word.
இப்படி தான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு
வழி. Go to God and say, Lord, I am a stupid person like a donkey.
ஆண்டவரே, ஒரு கழுதையை போல நான் புத்தியீனமானவன்.
You could speak through Balaam's donkey. Why can't you speak through me?
பிலியாமின் கழுதின் மூலமாக பேசின தேவன் ஏன் என் மூலமாய் பேசக்கூடாது?
It is not by our struggling.
நம்முடைய போராட்டத்தினாலே அல்ல.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Everything in the Christian life is by faith.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் விசுவாசத்தின் அடிப்படையில்.
Faith is to believe that Jesus can do it.
இயேசுவால் செய்ய முடியும் என்பதை விசுவாசிப்பதன்
மூலம். I can't do it but he can do it.
என்னால செய்ய முடியாது, இயேசுவால் செய்ய முடியும்.
Whatever he has promised.
அவர் என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ.
I'm not trying to claim things he has not promised.
அவர் வாக்கு பண்ணாததை நான் சொந்தரிக்க போவதில்லை.
You know, today in the Christian world they are telling you to ask God for houses and cars and all that.
இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமானது வீடுகளையும் கார்களையும் கேளுங்கள் என்று சொல்கிறது.
He taught us to pray, give us this day our daily bread.
இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று தான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
Did he say give us this day our daily ice cream?
தினந்தோறும் எங்களுக்கு வேண்டிய ஐஸ்கிரீமை தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரா?
No.
இல்லை.
Ice cream is not necessary.
ஐஸ் கிரீம் தேவையில்லை.
Rice is necessary.
ஆனால் சாதம் நமக்கு தேவை.
In Israel it was bread.
இஸ்ரேவேலிலே அப்பம்.
So today in Tamil Nadu we have to pray, Lord give us this day our daily rice and curry, that's enough.
இஸ்ரேவேல் ஜாகன் ஜனம் இன்று வேண்டிய அப்பத்தை உங்களுக்கு தாரும்படி ஜெபித்தார்கள், நமக்கு இன்று வேண்டிய சாதத்தை தாரும்படி ஜெபிக்க வேண்டும்.
I don't want to pray for cake and ice cream.
கேக் வேண்டுமாண்டவர், ஐஸ் கிரீம் வேண்டுமாண்டவர் என்று அதற்காக ஜெபிக்க வேண்டாம்.
I don't want houses and cars.
எனக்கு வீடுகளும் கார்களும் வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டாம்.
Lord I can trust you that you will give me what is enough for me.
ஆண்டவரே எனக்கு போதுமானவற்றை உம்மாலே தர முடியும் என்று நான் நம்புகிறேன். அது போதுமானவரே.
But give me purity in my life.
ஆனால் என் வாழ்க்கையில் தூய்மையை தாரும்.
Give me holiness in my life.
பரிசுத்தத்தை என் வாழ்க்கையில் தாரும்.
That is what God wants to give you more than earthly things.
பூமிக்குரிய காரியங்களை காட்டும் அதிகமாக இதை தான்
தேவன் தர முடியும். So how do we honor God?
ஆகவே நாம் எப்படி தேவனை கனப்படுத்த முடியும்?
What did we read in Romans 4?
ரோமர் 4 ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் வாசித்தது போல
He gave glory to God by believing Romans 4:21 that God can do what he has promised.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவர் என்று அவர் விசுவாசித்து தேவனுக்கு மகிமை செலுத்தினான்.
What am I asking you to do?
ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான்
கேட்கிறேன். You read a promise in scripture.
வேதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறீர்கள்.
All God will make all things work together for your good if you love him.
நீங்கள் அவரை நேசித்தால் தேவன் சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிப்பார்.
Lord I can't do it.
ஆண்டவரே என்னால் செய்ய முடியாது.
But I believe that all the evil that other people do to me you will make it work for my good.
ஆண்டவரே மற்றவர்கள் செய்யக்கூடிய எல்லா தீமையையும் ஆண்டவரே நீ நன்மைக்கு ஏதுவாக மாற்றி விட முடியும்.
So many people have done evil to me in 50 years of my believing.
என்னுடைய விசுவாச 50 கால வாழ்க்கையிலே எவ்வளவு தீமைகளை மக்கள் எனக்கு செய்திருக்கிறார்கள்.
I tell you before God every one of those things worked for my good.
நான் தேவனுக்கு முன்பாக சொல்ல முடியும், அந்த தீமையான ஒவ்வொரு காரியமும் எனக்கு நன்மையாகவே மாறியது.
It made me a better person.
அது என்னை சிறந்தவனாய் மாற்றியது.
Believe.
விசுவாசியுங்கள்.
When you read a promise in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் பொழுது.
The Lord says to you.
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார்.
Do you believe I can do that for you?
உனக்கு நான் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா?
I did it for that brother.
அந்த சகோதரனுக்கு செய்தேன்.
I can do it for you.
உனக்கு நான் செய்ய முடியும்.
What God has done for me he will do for you.
எனக்கு செய்ததை உனக்கும் செய்ய முடியும்.
And one day you'll be able to tell others.
ஒரு நாளில் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும்.
What God has done for me he can do for you.
எனக்கு செய்தவற்றை தேவன் உனக்கு செய்ய முடியும் என்று சொல்ல முடியும்.
No use just spreading knowledge to people.
அறிவை மட்டும் மக்களுக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை.
We must spread faith.
விசுவாசத்தை நாம் பெருக்க வேண்டும்.
Timothy's mother gave him faith.
தீமோத்தேயுடைய தாய் விசுவாசத்தை அவளுக்கு
கொடுத்தாள். Timothy's grandmother gave his mother faith.
தீமோத்தேயுடைய பாட்டி தீமோத்தேயுடைய தாய்க்கு விசுவாசத்தை கொடுத்தார்கள்.
Today a lot of people are just spreading knowledge.
இன்றைக்கு அநேகர் அறிவை தான் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
When we preach God's word we must give people faith in God's promises.
நாம் பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே மக்களுக்கு விசுவாசத்தை கொடுக்க வேண்டும்.
That is how we honor God.
இப்படி தான் நாம் தேவனை கனப்படுத்துகிறோம்.
So let's learn to honor God by trusting his promise that he will do it all for us.
அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்வார் என்கிற வாக்குத்தத்தத்தை நம்பி தேவனை கனப்படுத்துவோம்.
Even if you're the weakest believer in Tamil Nadu God can do it for you.
தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பலவீனமான விசுவாசியாக நீ இருந்தாலும் தேவன் உங்களுக்காக செய்ய முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Only you can create that faith in people's hearts.
ஆண்டவரே நீர் மட்டுமே ஜனங்களுடைய இதயத்தில் விசுவாசத்தை உண்டாக்க முடியும்.
Lord I pray that these dear brothers and sisters will stop struggling and start trusting you.
ஆண்டவரே இங்க இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள் போராடாது நிறுத்தி விட்டு கர்த்தாவே ஆண்டவரே விசுவாசிக்க ஆரம்பிக்கும்.
And believe that they can never do it on their own but you can do it for them.
தாங்களாகவே எதையும் செய்ய முடியாது ஆனால் நீர் அவர்களுக்கு செய்வீர் என்பதை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.